ஸ்ரீ லக்ஷ்மீ நரசிம்ம பரப்ரம்மணே நமஹ. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமஹ. ஸ்ரீமதே ஆதிவன்ஷடகோப யதீந்திர மகாதேசிகாய நமஹ. அஸ்மத் குரு பரம்பராயை நமஹ. ஏகம் சாஸ்திரம் தேவகி புத்ர கீதம் ஏகோ தேவோ தேவகி புத்ர ஏவ ஏகோ மந்திரஹ தஸ்ய நாமானி யானி கர்மாப்யேகம் தஸ்ய தேவஸ்ய சேவா. ஸ்ரீமத் பாகவத சாரத்தின் 9வது ஸ்கந்தத்தில் 173வது அத்தியாயம். சந்தனு வம்சம். சந்தனு மகாராஜாவின் ஆட்சி காலத்தில் ஒரு சமயம் தொடர்ந்தாற்போல் 12 ஆண்டு காலம் மழை பொய்த்து விட்டது. பூமியில் பெரும் வறட்சி ஏற்பட்டதால் சந்தனு பரிகாரம் தேடி அந்தன பெரியோர்களை நாடினான். அவர்கள், அரசே, தாங்கள் தங்கள் மூத்தவன் தேவாபி இருக்க அரசுரிமை ஏற்றீர். அவருக்கு முன்பு திருமணம் செய்து அக்னிஹோத்திரம் முதலியவற்றை செய்து வருகிறீர். இவை சாஸ்திரத்திற்கு மீறியவை, அதனால் தான் இந்நிலை ஏற்பட்டுள்ளது. உமது நாட்டிற்கு செழிப்பை விரும்பினால் நாட்டை உடனே தமையனிடம் ஒப்படைத்து விடுவேர் என்று கூறினர். அன்னவர்கள் கூறியதில் தர்மத்தை உணர்ந்த சந்தனு உடனே வனம் சென்று தன் தமையன் தேவாபியிடம், மக்களை காப்பதே சத்திரியர்களின் ஸ்வதர்மம், மூத்தவர்க்கே அரசு என்பதால் அரசை ஏற்று நாட்டில் வளமையை உண்டாக்க வேண்டும் என்று வேண்டினான். இதற்கு முன்பே அந்தணர்கள் கூறியதை கேட்ட சந்தனுவின் மந்திரி அஸ்மராதன் என்பவர் வேறு சில அந்தணர்களை தேவாபியிடம் அனுப்பி அவனை வேத நிந்தனை செய்பவனாக ஆக்கும்படி செய்யவே அவர்களும் அதே மாதிரி செய்து தேவாபியை வேத நெறிகளை எதிர்க்கும் நாத்திகனாக மாற்றிவிட்டனர். அதனால் தேவாபி தன் தம்பி சந்தனு வந்து அரசை ஏற்கும்படி வேண்டிய பொழுது வேத நெறிக்கு புறம்பாக பல நிந்தனைகளை கூறினான். உடனே தேவர்கள் வேதத்திற்கு எதிராக பேசும் இவனுக்கு நாடாளும் உரிமை இல்லை என தீர்மானித்து மழை பொழிய நாடு செழிப்படைந்தது. சந்தனு மன்னனுக்கு கங்காதேவியிடம் பிறந்த பீஷ்மர் புலன்களை அடக்கி மகான் ஞானியாக திகழ்ந்தவர். சகல தர்ம சாஸ்திரங்களையும் அறிந்தவர். பகவத் பக்தர்களில் சிரேஷ்டராய் விளங்கிய பரம பாகவதர், சாட்சாத் பகவதம்சமான பரசுராமரின் சிஷியராய் இருந்து ஆச்சாரியரே ஸ்லாகிக்கும்படியான நிகரற்ற வீரராய் திகழ்ந்தவர். இச்சா மிருத்யு என்னும் வரத்தை பெற்றவர். பீஷ்ம பிதாமகர் என்று போற்றப்பட்டவர். சந்தனுவிற்கு சத்யவதி என்னும் மற்றொரு மனைவியிடம் விசித்திர வீதியன், சித்ராங்கதன் என்று இரு புதல்வர்கள் பிறந்தனர். சித்ராங்கதன் ஒரு கந்தர்வனால் கொல்லப்பட்டு இறந்தான். விசித்திர வீரியன் அரசாட்சியை ஏற்றான். பரீட்சித் மன்னனே, சத்யவதி சந்தனுவை திருமணம் புரிவதற்கு முன்னம் மீனின் வயிற்றில் தோன்றிய மத்ஸ்யகந்தி, மீன் வாசனை உடையவள் என்ற பெயருடன் ஒரு செம்படவனால் வளர்க்கப்பட்டவள். அவளை தாசகன்யை என்று கூறுவர். அவளிடம் லோகக்ஷேமார்த்தமாக பராசர முனிவர் விஷ்ணுவின் அம்சமாக வியாசரை தோற்றுவித்தார். அவரை கிருஷ்ணத்வைபாயனர் என்றும் அழைப்பர். அவரே எனது பிதா. வேதங்களை நான்காக பிரித்து காத்தவர். யாருடைய பிதா? ஸ்ரீ சுகரின் பிதா. மேலும் கிருஷ்ணத்வைபாயனம் வியாசம் வித்தி நாராயணம் பிரபும் கோஹன்யோபுவி மைத்ரேய மகாபாரத யத்பவேத் என்று கொண்டாடப்படும் இதிகாசங்களில் ஒன்றான மகாபாரதத்தை அருளி செய்த மகா உபகாரகர். மகாபாரதம் பாரத பஞ்சமோவேதக என்று கொண்டாடப்படும் பெருமை பெற்றது. வியாசருக்கு பல பல சிஷ்யர்கள் இருந்தாலும் இந்த பரம ரகசியமான பரமசிரேஷ்டமான ஸ்ரீமத் பாகவத மகாபுராணத்தை அடியேனுக்கு மட்டுமே உபதேசித்தார். இது மிகவும் இரகசியமான தத்துவோபதேசங்களை கொண்டதால் ரத்தனத்தை போல் பாதுகாப்பாக ரட்சிக்கப்பட வேண்டியது. சுமந்து, ஜெய்மினி, வைசம்பாயனர், பைலர் முதலிய உயர்ந்த சிஷ்யர்களுக்கு கூட உபதேசியாது, ஏன் எனக்கு மட்டும் போதித்தார் என்பது கேள்வியாக உள்ளது. ஒன்று, நான் அவருடைய புத்திரன். அடுத்தது என்னிடம் சாந்தி முதலிய குணங்கள் நிரம்பி இருந்திருக்கலாம் என்று தோன்றுகிறது என்று ஸ்ரீ சுகர் தனக்கு இந்த கிடைத்தற்கரிய பொக்கிஷமான ஸ்ரீமத் பாகவத புராணம் கிடைத்தது மகா பேராக கருதுகிறார். ஸ்ரீ சுகர் கதையை தொடர்ந்து கூறுகிறார். பீஷ்மர் காசி மன்னனை போரில் வெற்றி பெற்று அவனது புதல்விகளான அம்பா அம்பாலிகா ஆகிய இருவரையும் தன் தம்பி விசித்திர வீரியனுக்கு மனம் செய்து வைத்தார். சில வருடங்களில் அவன் க்ஷயரோகத்தால் மரணத்தை தழுவினான். சந்ததியற்று வம்சம் வீணாக கூடாது என்ற சத்தியவதி தான் பராசரிடத்தில் பெற்ற பிள்ளையான வியாசரை அழைத்து தம்பியின் மனைவியினிடத்தில் புத்திரோத்பத்தி செய்யுமாறு கூற வியாசரும் மாதாவின் சொற்படி திருத்தராஷ்டிரனையும் பாண்டுவையும் தோற்றுவித்தார். மறுமுறை தாயின் சொற்படி அம்பிகையிடம் மகவை தோற்றுவிக்க சென்ற சமயம் அவள் தனது சேடியை அனுப்பி வைக்க அந்த சேடியிடம் விதுரரை தோற்றுவித்தார். ஒரு சமயம் பாண்டு தன் பத்தினிகள் குந்தி மாத்ரி இருவருடன் வேட்டையாட சென்றிருந்தான். ஒரு நாள் அப்படி வேட்டையாடும் பொழுது ஒரு ஜோடி மான் மீது அம்பு எய்து இரு மான்களையும் கொன்றுவிட்டான். ஆனால் அவை இரண்டும் மான்கள் அல்ல. ஒரு முனிவரும் அவரது மனைவியும் மாறுவேடம் பூண்டு காம இன்பத்தில் ஈடுபட்டிருந்தனர். உடனே கிந்தமர் என்னும் பெயருடைய அம்முனிவர் நீ மனைவியுடன் கூடினால் இறந்து விடுவாய் என்று சாபமிட்டார். தெரியாமல் செய்த தவறு. ஆனால் என்ன செய்வது, பாண்டு மகாராஜன் வருத்தமடைந்தான். பாண்டுவை மணப்பதற்கு முன்பே குந்தி தேவி தன் இளவயதில் துர்வாச முனிவருக்கு பக்தி ஸ்ரத்தையுடன் பணிவிடைகள் செய்ததால் அவர் மனம் மகிழ்ந்து அவளுக்கு சில மந்திரங்களை உபதேசித்திருந்தார். அந்தந்த தேவதையை குறித்த மந்திரங்களை உச்சரித்து அவரவரது அருளால் பிள்ளை பேறு பெறலாம் என்று ஆசீர்வதித்து இருந்ததை குந்தி தேவி வருத்தத்தில் ஆழ்ந்திருந்த கணவனிடம் தெரிவித்தாள். பாண்டுவும் சந்தோஷப்பட குந்தியின் திருவயிற்றில் யமதர்மராஜனின் அருளால் தர்மபுத்திரரும் வாயுதேவன் அருளால் பீமனும் இந்திரனின் அருளால் அர்ஜுனனும் பிறந்தார்கள். குந்தி தேவி மாத்ரியும் தாயாக வேண்டும் என்ற நல்லெண்ணம் கொண்டு தான் கற்ற மந்திரத்தை மாத்ரிக்கு உபதேசிக்க அவளது திருவுதரத்தில் அஸ்வினி தேவர்களது திருவருளால் நகுல சகதேவர்கள் பிறந்தார்கள். பாண்டு புத்திரர்கள் ஆகையால் பாண்டவர்கள் என்று அழைக்கப்பட்டனர். ஐவர் ஆதலின் பஞ்ச பாண்டவர்கள் ஆனார்கள். இவ்வைவருக்கும் திரௌபதியிடம் ஐந்து உப பாண்டவர்கள் பிறந்தனர். திரௌபதியிடம் தர்மபுத்திரருக்கு பிரதிவிந்தியனும் பீமசேனனுக்கு ஸ்ருதசேனனும் அர்ஜுனனுக்கு ஸ்ருத கீர்த்தியும் நகுலனுக்கு சதானீகனும் சகதேவனுக்கு ஸ்ருத கர்மாவும் பிறந்தனர். பரீட்சித் மன்னா, இவர்கள் ஐவரும் உனது சிற்றப்பன்மார்களாவர். இவர்களை தவிர தர்மபுத்திரருக்கு பௌரவி என்னும் மனைவியிடம் தேவகனும் பீமனுக்கு ஹிடிம்பியிடம் கடோத்கஜனும் காளி என்பவனிடம் சர்வகதனும் நகுலனுக்கு சுரேணுமதி என்னும் மனைவியுடன் நிரமித்திரனும் சகதேவனுக்கு விஜயா என்னும் மனைவியுடன் சுகோத்ரன் என்கிற பிள்ளைகளும் பிறந்தனர். அர்ஜுனன் நாக கன்னிக்கையான உலூபியிடம் இராவான் என்னும் மகனை பெற்றான். மேலும் அர்ஜுனன் புத்திரிகா முறைப்படி மணிபூரண மன்னன் மகளிடம் பப்ருவாகனன் என்னும் மகனை பெற்றான். புத்திரிகா தர்மப்படி அவன் மணிப்பூர மன்னனின் மகனாகவே வளர்ந்தான். அத்திரதர்கள் அனைவரையும் வெற்றி கொள்ளும் வன்மை கொண்ட உன் தந்தை அபிமன்யுவானவன் அர்ஜுனனுக்கும் ஸ்ரீ கிருஷ்ணனின் உடன் பிறந்தவளான சுபத்ரைக்கும் பிறந்தவன். இந்த அபிமன்யு விராட தேசத்து அரசகுமாரி உத்தரையை மணந்து உன்னை பெற்றான். ஹே பரீட்சித் மன்னனே, பாரத போரில் நீயும் அஸ்வத்தாமனின் பிரம்மாஸ்திரத்தால் தாக்கப்பட்டு குருவம்சம் பூண்டோடு அழிந்து போகும் நிலையில் பரம காருணிகான பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் யமன்வாயில் விழ இருந்த உன்னை தனது அருளால் உயிர்ப்பித்தார். பரீட்சித் மன்னா, இதோ உன் நான்கு புத்திரர்கள் ஜனமேஜயன் ஸ்ருதசேனன் பீமசேனன் மற்றும் உக்ரசேனன் நால்வரும் பராக்கிரமசாலிகள். நீ தக்ஷகன் கடித்து இறந்ததும் உன் மரணத்திற்கு பழிவாங்க உன் மகன் ஜனமேஜயன் சர்ப்பயாகம் நடத்தி அனைத்து பாம்புகளையும் அதில் ஹோமம் செய்து அழிக்கப் போகிறான். மேலும் பல அஸ்வமேத யாகங்களை செய்து எண் திசைகளையும் ஜெயித்து இக்குவலயத்தை தனதாக்கிக் கொண்டு பகவானை ஆராதித்து பெருமையடைவான். ஜனமேஜயன் மகன் சதானீகன் யஜ்ஞவல்கியரிடம் வேதங்களையும் சாஸ்திர தர்மங்களையும் கிருபாச்சாரியரிடம் அஸ்திர வித்தைகளையும் சௌனகரிடம் ஆத்ம வித்தையையும் கற்று தெளிந்து பகவானை பெறுவான். பரீட்சித் மன்னனே, உன் மூன்றாவது தலைமுறை காலத்தில் ஹஸ்தினாபுரம் கங்கையின் வெள்ளத்தில் மூழ்கி போகும். உன் சந்திரவம்சம் க்ஷேமகன் என்னும் கடைசி அரசனோடு முற்று பெறப் போகிறது. நவாசுதேவாத் பரமஸ்தி மங்களம், நவாசுதேவாத் பரமஸ்தி பாவனம், நவாசுதேவாத் பரமஸ்தி தெய்வதம், நவாசுதேவம் பிரணிபத்ய சீததி. அடியேன் வசந்தா ஸ்ரீனிவாசன்.